ஒரு ஜனநாயக விரோத ஒரு அதிகார துஷ்பிரயோக விடயமாக பார்க்கிறேன். இலங்கையிலே இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை வந்த பின்னர் ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்பவர் நாட்டினுடைய தலைவர் என்ற நிலைக்கு அப்பால் ஒரு முடியரசு அல்லது ஒரு ஒரு அரசர் போன்ற ஒரு நிலையை நோக்கி செல்கின்ற நிலையினுடைய வெளிப்பாடாக இதனை நாங்கள் பார்க்கலாம். அரச நிறுவனங்கள் இவ்வளவு பெருந்தொகை பணத்தை அரசியல் இலக்கோடு, அதுவும் இப்போது நாட்டிலே ஒரு அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான சூழல் திரக்கட்டி வருவதாக கூறப்படுகின்ற நிலையிலே இவ்வாறு செலவழிக்கின்ற அல்லது இவ்வாறு டாம்பியமாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செலவழிப்பது நான் நினைக்கிறேன் அதிகார துஷ்பிரயோகம், நிதி துஷ்பிரயோகம். இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் இலங்கையிலே இத்தகைய போக்குகள் சாதாரணமாக இருக்கின்றது. இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டது, நீ பார்ப்பீர்களானால் ஜனாதிபதியினுடைய அவர் இப்போது தங்கியிருக்கின்ற அலரி மாளிகை ஒரு பெரிய விருந்துபசார மையமாக மாறிவிடும். ஒரு நாளைக்கு 1,000-2,000 பேர் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விருந்துபசாரம் கொட்டி செலவழிக்கப்படும். இதெல்லாம் அரசனுடைய நிதி, ஒரு மக்களுடைய நிதி கையாளப்படுகின்ற விடயங்கள். அந்த வரிசையிலே இந்த விளம்பரங்கள் கூட ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதை பற்றிய விசாரணைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், இதன் மூலம் நீதி நிலாட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இலங்கையினுடைய அரசியல் சூழலே இருப்பதாக தெரியவில்லை. இந்த துஷ்பிரயோகங்கள் மிக மோசமான கட்டத்தை இப்போது அடைந்திருக்கின்றது. இது நிறைவேற்று அதிகார முறைமை இலங்கையில் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக நான் பார்க்கின்றேன்.
ஆனால் இப்படியாக விளம்பரங்களில் அரசு திணைக்களங்கள் செலவிடுகின்ற நடவடிக்கைகள் இன்று நேற்றல்ல பல வருடங்களாகவே இலங்கையில் நடந்து வருகின்ற ஒன்றாக பார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது.
இது நிறைவேற்று அதிகாரம், அதாவது அதிகாரம் ஒரு இடத்தில் மையப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு பின்னால் செலவழிக்கின்ற அல்லது கட்டுமட்டில்லாத ஒரு கண்காணிப்பு இல்லாத நிலையிலே துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற ஒரு முறைமை தோன்றியிருக்கிறது. அது இப்போது மிக மோசமான கட்டத்தை அடைந்திருக்கு. அதுவும் தேர்தல் காலம் நெருங்குகின்ற வேளையிலே இது மிக மோசமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. இது நான் இருக்கேன் இந்தியா போன்ற நாடுகளிலே நீங்கள் ஒரு நீதித்துறை மூலமே இவற்றை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இலங்கையிலே நீதித்துறையும் கூட அந்த 18வது திருத்தத்தின் மூலம், அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் அவர்களுடைய சுயாதீன தன்மைகள் பறிக்கப்பட்ட நிலையிலே, அவற்றின் அதிகாரங்கள் எல்லாம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியின் கைகளிலே சிக்கிக்கொண்டுள்ள நிலையிலே இவற்றை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது.
நீங்கள் குறிப்பிடுவது போன்று இந்தியாவில் கூட அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை திணைக்களங்கள் துறைகள் பாராட்டுகின்ற மாதிரியான விளம்பரங்களும் வருவதாக கூறப்படுகின்றது. ஆகவே இதை நீங்கள் வந்து இலங்கைக்கு மாத்திரமான பிரச்சனையாக இல்லாமல் அந்த பகுதி அந்த பிராந்தியத்துக்கான பிரச்சனையாக பார்க்கவில்லையா?
ஆனால் அங்கு அரச பலத்தை, அரச நிதியை, இத்தகைய அரசினுடைய நேரடிய கட்டுப்பாட்டிலே இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தை நேரடியாக பாராட்டுகின்ற நிலைமை இல்லை. அதுக்கான நிதி மூலங்கள் வேறு மட்டங்களிலே இருந்து திரட்டப்பட்டு அரசு சார்பு நிறுவனங்கள் மூலம் விளம்பரம் கொடுக்கப்பட்டாலும் அரசினுடைய நிதி மூலம் நேரடியாக இதற்கு போவதா இல்லை. இலங்கையை பொறுத்தவரை அரசு திணைக்களங்கள் இதனை ஒரு வளமையான செலவினமாக, திணைக்களத்தினுடைய செலவினமாக காட்டுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமை இந்தியாவில் இல்லை. இந்தியாவிலே ஓரளவுக்கு இத்தகைய விடயங்களை கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடிய நீதித்துறை சுயாதீனம் அங்கு இருக்கின்றது.
இன்னும் ஒரு விஷயம் இங்கே வந்து இந்த விளம்பரங்கள் அரச திணைக்களங்களிலிருந்து நீங்கள் கூறுவது போல் பார்த்தால் தவறான இடங்களிலிருந்து வருவதாக கருதப்படுகின்ற அதேவேளை மறுபுறத்தில் பத்திரிகைகள் அல்லது ஊடகங்கள் இவற்றை பெறுகின்ற ஊடகங்கள் எந்த அளவுக்கு இலங்கையினுடைய அரசாங்க விளம்பரங்களை சார்ந்திருக்கின்றன?
இதில் ரெண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று, அரசினுடைய விளம்பரங்கள் நியாயமானவையா, அவை அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டா என்பதை கேள்விக்கு உட்படுத்துவது. இரண்டாவது, அத்தகைய விளம்பரங்களை பிரசுரிக்கின்ற பத்திரிகைகள் எத்தகையன என்பது. பெரும்பாலும் அரசு சார்பு நிறுவ பத்திரிகைகளில் தான் இந்த விளம்பரங்கள் பெருமளவிலே கொடுக்கப்படுகின்றன. சுயாதீனமான அல்ல தனியார் சார்ந்த பத்திரிகைகளுக்கு இத்தகைய விளம்பரங்கள், ஊடகங்களுக்கு இத்தகைய விளம்பரங்கள் அரசினுடைய நிதி மூலத்தின் மூலமான விளம்பரங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட அவை கேள்விக்குட்படுத்தப்படுவதில்லை அந்த நிறுவனங்களினால் என்பது உண்மையே. அது நான் நினைக்கிறேன் அது நிறுவனத்தினுடைய தவறல்ல. முதலிலே அந்த விளம்பரங்களை கொடுக்கின்றவர்களை அல்லது அதற்கான அதிகாரத்திலே இருந்து கொண்டு அரசியல் காரணங்களுக்காக அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதுதான் முதலாவது நடவடிக்கையாக இருக்க முடியும். அதற்காக ஊடக நிறுவனங்களை நேரடியாக குறை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. பெரும்பாலான ஊடக நிறுவனங்கள் அரசு சார்பு நிறுவனங்களாகவே இருக்கிறது.
ஒரு ஊடகத்தை நடத்துகின்ற பொழுது அங்கே ரெண்டு விஷயங்களின் மூலம் அவங்களுக்கு வருவாய்க்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடிப்படையில் ஒன்று, அந்த பத்திரிகைகளையோ அல்லது விற்பதன் மூலம், அடுத்தது அதற்கான விளம்பரங்களின் மூலம். இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த அளவுக்கு இந்த விளம்பரத்தில் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை அங்கு காணப்படுகின்றது?
நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. முதலாவதாக, பெரும்பாலான ஊடகங்கள் விளம்பரங்களிலேயே தங்கியிருக்கின்றன. விற்பனை அல்லது அதற்கான வரி மூலம் கிடைக்கின்ற வருமானங்கள் மிக குறைவே. விளம்பரங்களை தாக்குப்பிடிக்க முடியாத ஊடகங்கள் மூடப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மூலமாக அரசாங்கமும் நிதி உள்ள தரப்புகளும் இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்தி தங்களுடைய வழிப்படுத்துவதற்கான ஒரு விடயமாக இந்த விளம்பரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகையினால் அவற்றில் தங்கியிரு அந்த விளம்பரங்களை பெற்று தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல ஊடகங்கள் முக்கியமாக அரசுக்கு பின்னால் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றன. அரசு ஊடக விளம்பர ஆயுதத்தை ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய மூலமாக பயன்படுத்தி வருவது என்பது நீண்ட காலமாக இலங்கையிலே ஒரு பழக்கமாக இருந்து வருகின்றது.
சரி, இதில் எப்படி மாற்றங்களை செய்ய முடியும்?
நான் நினைக்கிறேன் ரெண்டு விடயம். ஒன்று, அரசினுடைய நிதி மூலங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அரச நிதி துஷ்பிரயோகங்கள் எல்லை கடந்த நிலையை தாண்டி வந்திருக்கிறது. அது உரிய தரப்புகளாலும், குறிப்பாக நாடாளுமன்றத்திலே இந்த நிதி மூலங்களை கட்டுப்படுத்துகின்ற அமைப்புகளாலும் குறை சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது, ஒரு விடயம். அடுத்தது, ஊடகங்களை கட்டுப்படுத்துகின்ற சுயாதீனமான தன்மை நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும். இந்த இரண்டிலேயுமே இலங்கை பின்தங்கிய ஒரு நிலையில் இருந்து வருவதால் இதை சீர்படுத்த முடியாத நிலையே காணப்படுகிறது.